ஒரு விவசாயி எப்படி பூமியை அவர் நல்லா போட்டு கடுமையா ஹார்டா இருக்கிற பூமியை உலவி அவர் எப்படி அதை பண்படுத்தி வச்சு மழை ஆண்டவர் மழை அனுப்பின பிறகு அது நல்லா அறுப்பு கொடுக்குதோ, அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எப்பெல்லாம் நம்ம கடவுளுடைய மக்கள் வந்து நம்முடைய இருதயத்தை மனம் திரும்புதல் மூலமா அதை நல்லா உழவுறமோ, உழவுறோம்னா என்ன தெரியுதுங்களா, ஆடா கெட்டியா இருக்கிற மண்ணை போட்டு நோண்டி அதை மெதுவா பண்படுத்துறது. நம்ம இருதயம் அப்படிப்பட்டது இல்லைங்களா, சில நேரத்துல கடினப்பட்ட இருதயமா மாறிறதுனால அது கனியும் வர்றதில்ல ஒண்ணுமோ இருக்காது, ஒரு மாதிரி கரடு முரடா ஆயிருது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் மூலமா நம்ம என்ன செய்யறோம், அதை உழவும் போது ஆண்டவர் அவருடைய பெரிய ஆசீர்வாதங்களை அருள செய்யறார் இல்லைங்களா. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:19 பாத்தீங்கன்னா, பேதுரு அப்போஸ்தல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடினப்பட்ட ஜனங்களுக்கு பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை பாருங்களேன், 3:19.
ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்
மனம் திரும்பி குணப்படுங்கள். என்னென்ன நடக்கும், மனம் திரும்பி குணப்பட்டால் உங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படும், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களுக்கு அனுப்புவார், கர்த்தரிடத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம், இளைப்பாறுதல் டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங் வருது இங்கிலீஷ்ல, அருள் ஏராளமாய் பேயுன்ற பாட்டுல இங்கதான் வந்தது. ஆண்டவர் நம்ம சபை மேல அருள் ஏராளமாய் பெய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு அறுப்பு நல்ல அறுப்பு கிடைக்கணும்னா ஒரு மண்ணை எப்படி நல்லா உழவுறாங்களோ அந்த மாதிரி நம்ம இருதயத்தை, அது கஷ்டம்தான் இல்லைங்களா, அவ்வளவு ஈஸி இல்ல. நம்ம பயங்கரமான பிரசங்கத்தை பார்த்துட்டு வரோம், நம்ம இருதயத்தெல்லாம் வேதனைப்படுத்துற பிரசங்கம் தான் அது, நம்ம இருதயத்தை உழவுது, உழவு என்ன செய்யுது, ஆண்டவருடைய அருள் ஏராளமாய் பெய்வதற்கு நம்ம ஆயத்தம் படுத்துது. அப்படித்தான் மத்தேயுல நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சுவிசேஷம் வந்து ரொம்ப கஷ்டமான பிரசங்கத்தை தான் பார்த்துட்டு வரும்போது, கஷ்டமான சர்மன்ஸ் தான் பார்த்துட்டு வரும்போது, நம்ம இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தை உழவுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த 3வது அதிகாரத்தை படிச்சுட்டு வரோம். இப்போ 4வது அதிகாரத்தில் இயேசுவுடைய சோதனை வரப்போது, 5, 6, 7 எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மலை பிரசங்கம்லாம் வரப்போது. அங்க எடுத்து சொல்லுவாரு, முதல்லயே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படி எல்லாம் சொல்லிட்டு வர போறாரு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப நம்ம இருதயத்தை நல்லா உழவுலன்னா அந்த பிரசங்கத்துக்கும் மத்தேயு காஸ்பலுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் அர்த்தமும் இருக்க போறது இல்ல, பாத்துக்கங்களேன். அதுக்கும் நமக்கு இந்த வரப்போற அதிகாரங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவமா மாறணும்னா இந்த ப்ரோசஸ் ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த மனம் திரும்புதல் மூலமா ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஒரு விதத்தில் உலவி வரார் அப்படின்னு சொல்லலாம், நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு வரார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப மத்தேயு நம்ம பார்க்கும்போது, எல்லா தேசங்களும் ஆதி ஆமத்திலிருந்து காத்திருந்த ஒருத்தர், எல்லா ஜாதிக்காரரும் ஒருத்தர் வருவார், நம்முடைய சாபங்கள்ல இருந்து நம்முடைய கண்ணீர்ல இருந்து நம்மள பரிகாரம் செய்கிறவர் ஒருத்தர் வரப்போறார் அப்படின்னு எல்லா ஜாதிகளும் காத்திருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களும் காத்திருந்தாங்க. பாருங்க ஒவ்வொரு மதத்திலையும் அப்படி காத்திருந்ததா பாக்குறோம். நான் பழைய காலத்துல அப்படிலாம் படிச்சிருக்கேன், இப்பெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்து மதத்திலயும் இயேசுவை குறித்து அப்படி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம நம்புறது கூட இல்லை. ஆனா இந்து மதத்திலயும் இயேசுவை பத்தி பல காரியங்கள் சொல்லி இருக்கிறது, அவங்க புராண சம்ஸ்கிருதத்துல எல்லாம் எழுதி இருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, புரியுதுங்களா. அவரு பிரம்ம புத்திரானா இயேசுவை தான் அது குறிக்குது இல்லைங்களா. அவரு தரித்திர நாராயணா ஏழையா அவர் பிறந்தாரு, கன்னி சுதாயனா அவர் பிறந்தாருன்னா கன்னிக்கு தான் அவர் பிறப்பாரு, எங்களை பரிகாரம் செய்கிறவர் அவங்க இப்படித்தான் வருவாரு, மிருத்யுஞ்சயா அப்படின்வாங்க, அவர் வந்து மரணத்தை ஜெயித்து வருவாரு அப்படின்னா. இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி பல மதங்கள்ல வந்து நம்மளை பரிகாரம் செய்கிறவர் ஒருத்தர் வரப்போறார் அப்படின்னு எல்லா மதமும் காத்திருந்துச்சு, யூதர்களும் காத்திருந்தாங்க. யூதருங்க அப்படி வரப்போறவருக்கு கொடுத்திருந்த பேர் வந்து மேசியான்னு கொடுத்திருந்தார், அவர் வரப்போறார், அவர் தான் நம்மள, அவங்க தான், அவர் தான் அவருடைய தேசத்தின் நம்பிக்கையா இருந்துச்சு. எல்லா மூதாதியர்களும் சங்கீதக்காரங்களும் தீர்க்கதரிசிகளும் அவருடைய வருகையத்தான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மத்தேயு வந்து நமக்கு என்ன சொல்றாரு, அவர் வந்துட்டார் அப்படின்றார். அவர் வர்றதுக்கு முன்பதாக அவருக்கு ஒரு முன்னோடியாக அவரை அறிவிக்கிறவராக யோவான்ஸ்தானாவை நமக்கு முன்பதாக நிறுத்தினார். யோவான்ஸ்தானா என்ன பண்றாரு, அவர் நமக்கு ஒரு 2 நியூஸ் கொடுக்கிறார், ஒரு குட் நியூஸும் கொடுக்கிறார், ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் என்ன, அவர் வரப்போறார், தேவராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பேட் நியூஸ் என்ன தெரியுமா, அதுக்கு நீங்க கொஞ்சம் கூட ரெடியாவே இல்லை, ரெடியாவே இல்லை. வரப்போற ராஜா எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயர்ந்தவர்னா அவரை ஏற்றுக்கொள்ளவே உன்னால முடியாது. நீங்க மனம் திரும்பலனா, நீங்க மனம் திரும்பலன்னா அவருடைய எவ்வளவுதான் இறக்கத்தோடு அவர் வந்தாலும், அவர் ராஜ்யம் வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஏற்பட போறதில்லை, ஒண்ணுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. ஏன், நீங்க மனம் திரும்பல, நீங்க மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரும்போது அது யூதர்களுக்கு சொல்றாரு. பாருங்களேன், நீ யூதனா இருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதி கவுண்டரா இருந்தாலும் சரி, கொம்பனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யணும், நீ மனம் திரும்பணும். ஏன்னா யூதருங்க பார்த்தோம்னா ரொம்ப அவங்க யூதருங்க, விருத்த சேதனம் செஞ்சவங்க, ஆலயத்துல ரொம்ப பற்று உள்ளவங்க, ஜபம் வேத வாசிப்பதெல்லாம் ரொம்ப இருங்க, மதத்து பற்று உள்ளவங்க. அவங்களுக்கே அவர் என்ன சொல்றாரு, உங்க வெளிநாடுகள்லாம் ஒண்ணும் வேலை செய்யாது, உங்க ஹார்ட்ல உங்க இருதயத்துல பர்சனலா மாற்றம் ஏற்படணும். நான் கிறிஸ்டியன் வீட்டில் பிறந்திருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. நீ பர்சனலா உனக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, மாற்றம் ஏற்பட்டு நீ யூதன்னு சொல்லிட்டு இருக்காம நீயும் ஒரு ஜென்டைல் மாதிரி, நீயும் ஒரு புறமதஸ்தன் மாதிரி, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி நீயும் எடுக்கணும்னு சொல்லி யோவான் ஸ்தானம் அவங்களை எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு வர்றாரு இல்லைங்களா. மட்டம் தட்டி தாழ்மைப்படுத்தி தங்களுடைய இருதயங்களை உளவி கடவுள் வர்றதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு வர்றாரு இல்லைங்களா. அவங்களுக்கு இலைப்பாறுதல் காலம் வரும்படிக்கு அவங்களை எல்லாரையும் ஆயத்தம் படுத்திட்டு வர்றாரு. ஆயத்தம் படுத்திட்டு வரும்போது அவருக்கு மத்தியில் தான் ஒரு கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம், பரிசேயர்கள் இல்லைங்களா. வெளிப்பிரகாரமான மதத்தில் உச்சகட்டத்தை தொட்டவங்கன்னா அவங்க தான். நீங்க யாராவது அவங்கள பீட் பண்ணோன்னா அவங்க வாழ்க்கையிலேயே முடியாது இல்லைங்களா. உச்சகட்டத்தை தொட்டவங்க வெளிப்பிரகாரமான மதத்தில், நீங்க உபவாசம் பண்றீங்களா, அவங்க வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுவாங்க. நீங்க ஜபம் பண்றீங்களா, அவங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபம் பண்ணுவாங்க. மூணு தடவை இல்ல, அதுக்கப்புறம் ரோட்ல போகும்போது ஜபம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணுவாங்க. அவங்கள பீட் பண்ண முடியுமாங்கனால யோசிச்சு பாருங்க. பைபிள படிக்கிறீங்களா, அவங்க ஒரு வருஷத்துக்கு நூறு தடைக்கு மேல பைபிள படிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நூறு தடைக்கு மேல ஆலயத்துக்கு போனோமா, ஒரு நாளைக்கு மூணு தடவை ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. பாவிகளோடு யாருக்கூடையும் சேர மாட்டாங்க, உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, தங்களையே பரிசுத்தமா செப்பரேட்டா இருப்பாங்க. வெளிப்பிரகாரமான மதத்துல அவங்கள மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. ஆனா அவங்களே பார்த்து என்ன சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ட்டு. நம்ம போய் என்ன வெளிப்பிரகாரமா நாடகம் போட்டு என்னத்த பண்ண போறோம், ஒரு நம்மளே ஏமாத்திக்க போறோம். அவங்களே திட்டாரு அப்படி பாருங்களேன், அவங்களே திட்டிட்டு உனக்கு ஹார்ட் சேஞ்ச் இல்லாம நீ ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல உனக்கு, அதான் சொல்றாரு இல்லைங்களா. உனக்கு என்ன வேணும், மனம் திரும்புதலின் கனி. எங்க அவங்கள நான் சொன்ன மனம் திரும்புதலோடு தான் வந்தாங்க அவங்க, போன வாரம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மனம் திரும்புதலோடு தான் வந்தாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம், ஒரு லீகல் ரிப்பென்டன்ஸ், நியாயப்பிரமா இது வரப்போற கோபாக்கினைக்கு தப்பி ஓடுகிற மாதிரி ஓடி வந்தார். அவர் என்ன கேட்கிறாரு, மனம் திரும்புதலின் கனி எங்கே இல்லைங்களா, மனம் திரும்புதலின் கனி எங்கே, அவர் அப்படி கேட்கிறாரு. அந்த கனி இல்லாமல் நீ என்ன நாடகம் போட்டாலும் நீ நரகத்துக்கு தான் போக போற. நம்ம போன வாரம் பார்த்தோம் ரெண்டு விதமான ரிப்பென்டன்ஸ் இருக்கு. மனுஷருங்களை நீ மனம் திரும்பிய திரும்பணும், திரும்பலனா நீ நரகத்துக்கு தான் போவேன். அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கும் போது அவன் என்ன செய்யறான், அவனா ஒரு மனம் திரும்புதலை அதுக்கு ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு அவனா மனம் திரும்பிட்டான்னு அவன் நினைச்சுக்கிறான். நினைச்சுக்கிட்டு அதை வித்து நான் மாறவே மாட்டேன், நான் திரும்பிட்டேன், நான் திரும்பிட்டேன் இல்ல, அது மனம் திரும்புதல் இல்ல. உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன, போன வாரம் பார்த்த மாதிரி தேவனுடைய பிரம்மாண்டமான கிருபை, இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் காமிச்ச கிருபைய பார்த்து அதன் மூலமா எனக்கு மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அவன் பார்த்து விசுவாசத்துல அதை விசுவாசிக்கும் போது இல்லைங்களா. எனக்காக மெய்யாகவே இயேசு செத்தார், நான் செஞ்ச ஒரு ஒரு பாவம் தான் அந்த இயேசு அப்படி குத்துச்சு, அப்படி ரத்தம் வர வச்சுச்சு. என் பாவங்கள் ஒன்னொன்னு அவர் குத்துறத பாக்குறேன், அவர் ரத்தத்தை வருது. எவ்வளவு அளவு காலமா விசுவாசிக்கிற போது பாவத்தின் மெய்யான உணர்வு அவனுக்கு வருது. பாவத்தின் மெய்யான உணர்வோடு பாவத்தை குறித்து துக்கம் இல்லைங்களா, துக்கம் பாவத்தை வெறுத்து கீழ்ப்படிதலை முழு நோக்கமாக கொண்டு தேவன் பக்கம் திரும்பும் கிருபையே மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஜோவான்ஸ்தானா அவருக்கு உங்களுக்கு சொல்றார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதல் கனி எங்கன்னு அவங்க முகத்தை அவர் பார்க்கலாம். ஒருவேளை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் முகத்தை பார்க்கலாம். முகத்தை பார்க்கும்போது யோவான்ஸ்தானா பரிசுத்தாவில் இருக்கிறதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியலா இல்லையா. தெரிஞ்சிட்டு அவர் எடுத்தது என்ன சொல்றாரு பாருங்களேன்,
மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்.
பாருங்களேன் என்ன நடக்குது. ஒருவேளை அவங்க திடீர்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இவங்களை பிடிச்சி மனம் திரும்பணும் திரும்பணும் நசுக்கும் போது ஒன்னு அவங்களுக்கா முடிஞ்ச மனம் திரும்புதலை அவங்க கொண்டு வராங்க, இல்ல அது பத்தாது உண்மையான மனம் திரும்புதல் வேணும் அப்படின்னா என்ன செய்யறது தெரியுமா மனுஷருங்க, அவங்க கடவுள் வந்து தங்களுடைய அசிங்கமான நிர்வாணமான சீரழிவை பார்க்கறத விட்டுட்டு மனுஷங்களுக்கு அது பார்க்கறதே பிடிக்காது. ஆதாம் எப்படி போய் அந்த மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குதானோ அந்த மாதிரி ஒரு மரம் இல்லனா இன்னொரு மரத்துல இருந்து குரங்கு தாவுது இல்லையா, அந்த மாதிரி மனுஷருங்க தங்களுடைய அவலத்தை பார்க்கணும். நான் எவ்வளவு மோசம் விரியன் பாம்பு குட்டித்தான், நான் எவ்வளவு பாவம், எனக்கு கடவுளை நான் நேசிக்கிறது இல்லையே, நான் எவ்வளவு பாவத்தில் இருக்கிறேன், எவ்வளவு சீரழிவில் இருக்கிறேன்னு பாக்கிறதுக்கு மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அதை எப்ப பாக்குறானோ அவன் இதயமெல்லாம் ஒடிஞ்சு நொறுங்கி போவோம். ஐயோ இவ்வளவு அசிங்கம் ஆச்சே நானுன்றத நொடுங்கி போய் தான் அவனுக்கு மனம் திரும்புதல் வருது இல்லைங்களா. ரொம்ப நொறுங்கி போவான் அவன், பயந்து பயந்து போயிருவான், பயந்து இயேசுகிட்ட ஓடுறதை விட வேற வழி இல்லைன்னு நொறுங்கி போயிருவான். ஆனா அந்த அவலத்தை அசிங்கத்தை பாக்குறது பதிலு மனுஷன் என்ன செய்யறது, ஆதாம் மாதிரி போய் ஒரு மரம் இல்லைன்னா இன்னொரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது. இப்ப இவங்க நீ மனம் திரும்புதல் கனி வேணும்னு உடனே இன்னொரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாருமே செய்யறது உண்டு. பாருங்களேன் மனிதர்கள் வந்து தங்களுடைய அசிங்கம் தங்களுடைய இருதயம் எவ்வளவு மோசம்னு பார்க்க விடாம அந்த இருதயத்தினுக்கு அந்த மனசாட்சி காட்ட விடாம அது மேல 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 ஒரு பெட்ஷீட் போடுற மாதிரி, ஒரு பெட்ஷீட் அவங்க நல்ல வேலைங்களை செய்யற மாதிரி, ஏழைங்களுக்கு யாராவது உதவி செய்யற மாதிரி, தர்ம காரியங்கள் செய்யற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வர மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை போட்டு 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 மறைச்சு மூடி தாங்கள் யாருனே தங்களுக்கே தெரியாதபடிக்கு வாழ்றது தான் மதம். மதம் என்ன செய்யுது, ரிலிஜன் வந்து தங்க எவ்வளவு மோசம்னு தங்களுக்கு காமிக்காம தங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு மனுஷங்களை குருடாக்குறது தான் மதம். பாருங்களா அப்படித்தான் இவங்க இருந்தாங்க, அதை மறைச்சு 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 இருந்துகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் ஒன்னு அதை செய்யறது தர்ம காரியங்கள், இல்லனா ஏதாவது தங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு, இல்லனா அவங்க இவங்க என்ன மாதிரி காரியத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா தங்க அசிங்கத்தை அவலத்தை பார்க்க முடியாம என்ன மாதிரி காரியத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க, தங்களுடைய தேச அடையாளம், தங்களுடைய மூதாதியர்கள் நம்பிக்கை, தாங்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஆபிராமின் மேல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம், நாளா அவ்வளவு மோசம் இல்ல, நாளா விரியன் பாம்பு குட்டி மாதிரி அப்படிலாம் என்ன திட்டாதீங்க, நாளா அவ்வளவு மோசம் இல்லை, ஏன்னா எங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா, நாங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்றாரு. பாருங்களேன் இவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆபிராமின் பிள்ளைங்கன்றது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா ஆபிராமின் பிள்ளைகளா பிறந்தது அவங்க யூதர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்துச்சு. அது ஆபிராமுடைய தகுதி, ஆபிராமுடைய தகுதி, அந்த பாரம்பரிய தகுதி எங்களுக்கும் கிடைச்சிருக்கிறது, ஏன்னா ஆண்டவர் ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆபிராமுடைய தகுதி எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா அவங்க தேசத்துல மழை வந்துச்சுன்னா அது காரணம் ஆபிராம் இல்லைங்களா, கடவுள் வந்து மீட்பின் காரியத்துல எல்லாமே செஞ்சது ஆபிராம்னால, ஏன் மோசேவ அனுப்பி எங்க எகிப்துல இருந்து காப்பாத்தினது ஆபிராமுக்காக, எகிப்துல இருந்து எங்களை கூட்டு போய் கானான் தேசம் கொடுத்தது ஆபிராமுக்காக, ஆபிராம் ஆபிராம் அதெல்லாம் செஞ்ச தேவன் நான் கொஞ்சம் குறைவா இருந்து பாவத்துல இருந்தாலும் என்ன ஆபிராமுக்காக என்னை ஏற்றுக்கொள்வார், ஆபிராமுடைய தகுதியை அவர்கள் நம்பி இருந்தார்கள். பாருங்களேன் தவறா புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் வந்து ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது உண்மைதான், ஆனா இவங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு அதனால எங்களுக்கு ரட்சிப்பு கேரண்டி அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு தான். இவர் என்ன சொல்றாரு, நீங்கள்
ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்.
உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்னா என்ன அர்த்தம், அவங்களுக்குள்ள அவங்க அப்ப சொல்லி இருந்திருக்காங்க, என்னப்பா இவரு விரியன் பாம்பு குட்டின்னு நாங்க மனம் திரும்பி வந்திருக்கிறோம், எங்க ஆபிரகாம் பிள்ளைங்களை போய் எங்களை போய் இப்படி சொல்றீரே அப்படின்னு அவங்க மனதுக்குள்ள அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது அவரு அறிஞ்சிருக்கிறார், அறிஞ்சுதான் திட்டுறாரு அவங்களை, நீங்க ஆபிராமின் பிள்ளைங்கன்னு சொல்லி ஒளிஞ்சுக்க பாக்காதீங்க, உங்க அசிங்கத்தை அவலத்தை பாருங்க, நீங்க எவ்வளவு மோசம்ன்றத பாக்கலன்னா உங்களுக்கு மனம் திரும்புதலே வராது. நீ எது பின்னாடி ஒளிஞ்சோம் பிரயோஜனம் இல்லை. பாருங்களேன் எது பின்னாடி நம்ம எது பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம் நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய பிறப்பா, நம்ம பெற்றோர்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோமா, நான் சின்ன வயசுல இருந்தே பைபிள் படிச்சங்க சின்ன வயசுல இருந்தே அப்படி வளர்ந்துங்க. இல்லைன்னா ஒரு அனுபவம், எனக்கு ஒரு 1976 எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுங்க, அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டங்க. அந்த ஒரு அனுபவத்தின் மேல பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறோமா, எது பின்னாடி நம்ம ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும்னு பாக்கணும். எது பின்னாடி நம்ம ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறோம், உண்மையான மனம் திரும்புதலின் கனி இல்லாம நீ எது பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உன் அசிங்கத்தை காமிக்காம விட மாட்டார். அந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நல்லவங்க பக்திமானுங்க பரலோகத்துக்கு போறவங்கன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்ம எது பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் பாருங்களேன். எல்லாத்தையும் எடுத்து இயேசு ஆபிரகாம் பிள்ளைங்கன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்புதலின் கனி எங்கே? நம்ம வந்து மனம் திரும்புதலின் கனி என்ன சொல்லுது? என்னுடைய பிறப்பின் மேலேயோ நம்ம எது மேலேயோ நம்பிக்கை வைக்க கூடாது. என்னுடைய அனுபவத்தின் மேலேயோ இல்லைய சொந்த முயற்சியின் மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்காம நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டியதெல்லாம் தேவன் மேல், தேவனுடைய கிருபையின் மேல். நம்ம எவ்வளவு மோசம்னு பார்த்து தேவனுடைய கிருபையின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், அதான் அவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இப்போ இவரு பெரிய ஆபிரகாம் பிள்ளைங்க இல்ல, ஆபிரகாம் பிள்ளைங்களை எதுல இருந்து கூட ஆண்டவர் கொண்டு வருவாரு, கல்லுல இருந்து கூட கொண்டு வர்றாரு. அது என்ன பெரிய விஷயம்? எவ்வளவு மட்டம் தட்டிடுறாரு பாருங்களேன். கல்லுல இருந்து கூட கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்து இவங்களை இயேசு கிறிஸ்து கிட்டே இது சொல்ல பார்த்தாங்க, உங்களுக்கு தெரியுமா யோவான்ல வரும் அது. இவங்க போய் நீ யாரு, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னார். எங்ககிட்ட நீ இப்படி போய் பேசலாமா, நாங்க போய் பாவத்துல இருக்கிறோம் சொல்லலாமா, நாங்கள் பாவத்துக்கு அடிமைகள் சொல்லலாமா, எங்ககிட்ட போய் பேசலாமா அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க ஆபிரகாமின் பிள்ளைங்கல்ல, நீங்க யாருடைய பிள்ளைங்க? பிசாசின் பிள்ளைங்க அப்படின்னாரு. எப்படி இருக்கும் பாருங்களேன், பிசாசின் பிள்ளைங்க. அந்த அவலத்தை இன்னும் நீங்க பாக்கலையே, அந்த அவலத்தை நீங்க இன்னும் உணர்லையே, அது பின்னாடி இது பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களேன்னு போய் அவங்களுக்கு இது பண்ணாரு பாருங்களேன். நீங்க பிசாசின் பிள்ளைங்கன்னு பாத்துருக்கீங்களா அவங்கள அப்படின்னு அவரு கடிந்து கொண்டதா பாக்குறோம். ஆகவே எந்த மத பிறப்போ சரி, நம்ம பிறந்த விதம், நம்ம வளர்ந்த விதம், நம்ம ட்ரைனிங்கோ எதுவுமே நம்மளுடைய இயற்கையான சீரழிவை சரிப்படுத்த முடியாது. நம்ம எவ்வளவு தான் குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி பவுடர் அடிச்சு லிப்ஸ்டிக் போட்டு பண்ணிய வச்சாலும் அது பண்ணிதான், வெறும் கடவுளுடைய கிருபையான மனம் திரும்புதல் மாத்திரம் தான் ஒரு கம்பளி பூச்சை பட்டாம்பூச்சியா மாத்த முடியுமே தவிர, நீ எது சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் நீ நரகத்துக்கு தான் போயிடுவ. அதான் தான் சொல்ற, எது பின்னாடியும் ஒளியாது, எது பின்னாடியும் ஒளியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ ஆபிரகாமின் மகன்றதும் ஒன்னும் யூஸ் இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் கூட போய் நரகத்துக்கு போயிட்டான். நரகத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை நோக்கி அவர் கூப்பிடுறாரு. ஆனா அவர் ஆபிரகாம் அவரை பார்த்து மகனேன்னு தான் கூப்பிடுறாரு. என் இனத்துல தான் வந்தவன், என் வம்சத்துல தான் வந்த, ஆனா நீ மனம் திரும்புதல் இல்லாம நரகத்துக்கு போயிட்ட அப்படின்றார். இவங்க ஆபிரகாமுடைய தகுதியில ரொம்ப அந்த அந்த ரபீஸ் கூட என்ன சொல்லுவாங்களாம், ஆபிரகாமன் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிற கேட்ல அவர் நின்னுகிட்டு இருப்பார். யாராவது யூதன் அந்த பக்கம் வந்தாருன்னா, நரகத்து பக்கம் வந்தாருன்னா, தன்னுடைய நீதியை காமிச்சு தன்னுடைய விசுவாசத்தை காமிச்சு அவரை பரலோகத்து பக்கம் தள்ளிடுவேன்னு கூட போதகம் இருந்துச்சான். பாருங்களேன் எந்த அளவுக்கு அதை நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆபிரகாம் நீதியினால் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் நடக்க முடியாதுன்னு நம்பிக்கிட்டு அது பின்னாடி இருந்தாங்க. பிசாசு அவங்கள அது பின்னாடி வச்சு நரகத்துக்கு கொண்டு போச்சு. எதுவுமே வேலை செய்யாது. இந்த கல்லுல இருந்து கூட ஆண்டவர் ஆபிரகாம் பிள்ளைகளை கொண்டு வருவார் அப்படின்னு, உயிர் இல்லாத பிரயோஜனம் இல்லாத செத்த கல்லுங்கள்ல இருந்து கூட ஆண்டவர் கொண்டு வர முடியும், அது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத அவர் சொல்றதை பாக்குறோம். ஆகவே நம்ம என்ன கேட்டு பாத்துக்கணும், நம்ம எது பின்னாடியாவது ஒளிஞ்சிட்டு இருக்குமா? அவங்களுக்கு ஆபிரகாம் பிள்ளைகள், நாங்கள் அதனால பரலோகத்துக்கு போயிருவோம். நம்ம எது பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம்? எதுவுமே நம்மள காப்ப, நல்ல பெற்றோர்கள், நாங்களா கிறிஸ்டியன் ஃபேமிலி, அதனால நான் ஒருவேளை நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்றது அதை வச்சுக்கிட்டு இல்ல, நான் நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறேன், தர்ம காரியங்கள் செஞ்சிருக்கிறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கும் இது உலகத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கிறேன்னு நம்ம வச்சுக்கிறோமா? என்னுடைய அசிங்கத்தை அவலத்தை நான் எவ்வளவு மோசம்ன்றத நம்ம பார்த்திருக்கிறோமா? அதுதான் நம்ம பார்க்கணும், அதுதான் அவர் காட்ட பாக்குற. இதெல்லாம் தாங்க நம்மள யாரு நம்ம காமிக்காம மூடுது. நம்ம மனம் திரும்புதலின் கனி இல்லாம எந்த நல்ல காரியமோ, நம்ம பேப்டிசமும் சரி, சபைக்கு வர்றதோ சரி, சர்மன் கேட்கறதோ, ஜபம் பண்றதோ, பைபிள் படிக்கிறதோ, எதுவுமே வேலைக்காக. இஸ் தேர் ரிப்பென்டன்ஸ், த ஃப்ரூட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் இல்லைங்களா? நம்ம இருதயமே நம்மள கூட வஞ்சித்து கொள்ள முடியும், உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு ஏற்பட்டுருச்சுன்னு. ஆனா அது லீகல் ரிப்பென்டன்ஸா இருக்கலாம், அது குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைங்களா? நம்மளா சுயமா ஏற்படுத்திக்கிட்டு ரிப்பென்டன்ஸா இருக்கலாம். ஆகவே மனம் திரும்புதலின் கனி எங்கே அப்படின்னும் போது இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், வீதி இருக்கிற நேரத்தில் மனம் திரும்புதல் கனின்னா என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் பார்ப்போம் இல்லைங்களா. அது பார்த்துட்டு அது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்ல, எவ்வளவு அவசியம். அது இல்லைனா ஒண்ணுமே ஆகாதுன்றாரு. அந்த கனி என்கிட்ட இருக்குதா, அந்த கனி என்ன அப்படின்றத நம்மள நாமளே சோதிச்சறிவதற்கு உதவியா இருக்கும்படிக்கு. ஏன் அதுக்கு கனின்னு பேரு? கனியின் ஏன் பேருனா, அழியாத ஒரு உண்மையான மனம் திரும்புதலை நம்ம விதைக்கும் போது, பரிசுத்தாவி விதைக்கும் போது, அந்த விதையினால தான் அந்த கனி வர முடியும் இல்லைங்களா. அதனாலதான் அது கனி பேர், இட்ஸ் அ ஃப்ரூட். உண்மையான மனம் திரும்புதல் பரிசுத்தாவி நம்ம இதயத்துல விதைச்சிருந்தாருனா இந்த கனி இருக்கும். அதான் நம்ம பார்ப்போம். அது ரெண்டு விதமா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா அதனோட எஃபெக்ட், அதனோட பாதிப்பு, அதனோட அடையாளம், அதனோட ஆதாரமே இந்த கனிகள் தான். மனம் திரும்புதல் இருக்குன்னு சொல்றது இல்ல, என்னதான் ஆண்டவர் கேட்பாரு, மனம் திரும்புதல் கனி எங்க, இந்த கனிகள் எங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க பார்ப்போம். அந்த கனி இல்லாம நமக்கு மனம் திரும்புதல் இருக்குன்னு நம்ம நடிச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல இல்லைங்களா. நமக்கு மனம் திரும்புதல் இருக்கான்னு கேட்கறத விட்டுட்டு இன்னும் என்ன கேட்கணும், மனம் திரும்புதல் கனி இருக்கா, அதுதான் நம்ம கேட்கணும். ஆகவே அது என்னன்றத நம்ம பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதனோட கனிகள் ரெண்டு விதமா பார்ப்போம். ஒண்ணு வந்து மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா உள்ளான கனிகள், நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய கனிகள் இல்லைங்களா. அது வெளியில தெரியாம இருக்கலாம். வெளியில தெரிகிற சில கனிகளை பார்ப்போம். பைபிள் சொல்ற சில கனிகள் இல்லைங்களா, வெளியில தெரிகிற உள்ளான, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். முதல்ல உள்ளான கனிகளை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7:10 ஒரு வசனம் படிங்க.
தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திருப்புதலை உண்டாக்குகிறது.
தேவனுக்கேற்ற துக்கம் மன திரும்புதலை உண்டாக்குகிறது. பாருங்களேன், தேவனுக்கேற்ற துக்கம் மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ
மரணத்தை
உண்டா. லௌகீக துக்கம்னா தேவனுக்கேற்ற துக்கம் அல்ல, உலக பிரகாரமான உலகத்தின் விளைவுகளின் துக்கம் எல்லாம் மரணம் தான் ஏற்படுத்துது. The godly sorrow. தேவனுக்கேற்ற துக்கம்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா அந்த துக்கம் வந்து தேவன் ஆப்ஜெக்டா வச்சு தேவனை பார்த்து ஏற்படுகிற துக்கம். என் பாவத்தை பார்த்து, என் பாவத்தின் விளைவுகளை பார்த்து, நரகத்தை பார்த்து ஏற்படுகிற துக்கம் அல்ல, கடவுளை பார்த்து ஏற்படுகிற தேவனுக்கேற்ற துக்கம் இல்லைங்களா. எவ்வளவு எல்லையற்ற தேவன் அவர், அவருக்கு விரோதமா நான் எவ்வளவு பெரிய தீங்கு செஞ்சுட்டேன், எவ்வளவு பெரிய பாதகத்தை செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்து வருகிற துக்கம். உங்களுக்கு தெரியுமா, sin robs God's glory னுவாங்க. பாவம் வந்து கடவுளுடைய மகிமையை திருடுது. பாவம் கடவுளுடைய மகிமையை திருடுது. ஏன் திருடுதுன்னா, கடவுள் வந்து அவருடைய சகல குணாதிசயங்களும் எல்லையற்ற பரிபூர்ணம் உள்ள குணாதிசயம் உடையவர் இல்லைங்களா. அவர் நித்தியமானவர், இறையாண்மை உள்ளவர், மகிமை உள்ளவர் இல்லைங்களா. பெரிய தேவன் அவருடைய எல்லா குணாதிசயங்களும் அவமானப்படுத்துறது பாவம், கொச்சப்படுத்துறது பாவம். பாருங்களேன், அவருடைய மகிமையை திருடுறது பாவம். என் சின்ன பாவமா இருக்கலாம், அது சிலது நம்ம ஈவினிங் படிக்க போறோம். என் பாவம் எவ்வளவு சின்னதுன்றதுல பாயிண்ட் இல்ல, என் பாவம் எவ்வளவு பெரியவருக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேன்றதுல தான் அந்த பாவத்தின் கணக்கு பார்க்கணும். ஒரு பாவத்தை அளக்கணும்னா சின்ன பாவம்ன்றது இல்ல, அந்த பாவம் யாருக்கு விரோதமா செஞ்சிருக்கிறேன். ஆக்கான் என்னங்க பெருசா செஞ்சுட்டான், ஒரு துணியை எடுத்துக்கிட்டான், அவ்வளவுதான் பெருசு இல்லைங்களா. அது என்ன பெரிய பாவம், அவன் யாருக்கு விரோதமா செஞ்சான்றதுல தான் பாவத்தின் கணக்கே இருக்கு இல்லைங்களா. என் பாவம் கடவுளுடைய மகிமையை திருடுது. என்ன திருடுது, எப்படி திருடுது, அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் கொச்சப்படுத்துது. அவர் மாட்சிமை உள்ளவர், மகிமை உள்ளவர், அவர் சாவரன் லார்ட். அவர் சாவரன் லார்ட் அப்படின்னா என்ன, அவர் எல்லாத்துக்கும் கர்த்தர், உரிமை உள்ளவர். வானமோ பூமியோ அண்ட சராசரமோ செராஃபிமோ செருபிமோ தேவ தூதர்களும் பிசாசுகளும் மனிதர்களும் எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிய தக்க சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர். எல்லா கீழ்ப்படுதலுக்கும் பயத்துக்கும் பாத்திரம் உள்ளவர் அவர். என் பாவம் என்ன சொல்லுது, அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, அவர் அவ்வளவு பெரியவர் அல்ல. என் இச்சை அதை விட ரொம்ப முக்கியம், என் பாவம் அதை விட ரொம்ப முக்கியம், மனுஷங்க அதை விட ரொம்ப முக்கியம். அவர் அவருடைய குணம் சர்வ வல்லமை குணத்தையே இன்சல்ட் பண்ணுது, அவமானப்படுத்துது. பாவம் பாருங்களேன், பாவம் எப்படி செஞ்சிருது, அவ அப்படி ஒன்னு கீழ்படிய வேண்டிய அவ்வளவு பாத்திரமானவர் அல்லன்றத சொல்லுது என் பாவம். அது மாத்திரம் இல்ல, என் பாவம் வேற என்ன செய்யுது, நம்முடைய பாவம் அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், எல்லா சந்தோஷமும் பேரின்பமும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது நம் பாவம் என்ன சொல்லுது, இல்ல அவர் எல்லாத்துக்கும் போதுமானவர் அல்ல, மற்றதெல்லாம் எனக்கு தேவை, அவர் எல்லாத்தையும் திருப்தி செய்யறவர் அல்ல, என் பாவம் அவர் போதுமானவர் அல்ல, அவர் மேல போரடி போர் ஐட்ட மாதிரி காட்டுது பாவம் இல்லைங்களா. அவர் மேல டயர்ட் ஆயிட்ட மாதிரி காட்டுது பாவம், அவர் டயர்ட் ஆயிட்டது, அவர் எல்லாத்தையும் காணுகிறவர், எல்லாத்தையும் அறிந்தவர்னு சொல்லுது வேதம் இல்லைங்களா. என் பாவம் என்ன சொல்லுது, இல்ல இல்ல என் பாவத்தை அவர் பார்க்க மாட்டார், அதனால தானே துணிஞ்சு செய்யறோம். அவர் கண்ணு எல்லா இடத்துலயும் அவர் கண்ணு இருக்குது, பெரிய கண்ணு பாக்குது நம்மள வச்சுக்கோங்களேன், எந்த நிமிஷமும் நம்மள பாக்குது, ஒரு பெரிய கண்ணு எந்த பக்கம் போனாலும் நம்மள பாக்குது, ஓம்னிஷியன்ட், அவர் எல்லாத்தையும் பாக்குறவர். என் பாவம் என்ன செய்யுது, அவர் அதை பாக்குறவர் அல்ல, அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், மா பரிசுத்தம் உள்ளவர், ஆனா அவ்வளவு பரிசுத்தம் இல்ல, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் பாவம், அவர் நீதி உள்ளவர் பாவத்தை தண்டிப்பாருன்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம், இல்ல இல்ல என் பாவத்துக்கு அவ்வளவு தண்டனை கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி பாவம் என்ன செய்யுது தெரியுமா, கடவுளுடைய சகல குணாதிசயத்தையும் அவமானப்படுத்துது, திருடுது, அதை மறுதளிக்குது என் பாவம் பாருங்களா. அதனால தான் பாவம் பெருசுங்க, பாவம் பயங்கரம், அவருக்கு விரோதமாக செஞ்ச பாவம். அவருடைய நன்மை, என்னை படைத்தாரே, என்னை பராமரித்தாரே, என்னை மீட்டாரே, எனக்கு கிருபை கொடுத்தாரே, பாவம் என்ன செய்யுது, அவர் கிருபை கொடுத்ததே நான் அதிகமா பாவம் செய்யறதுக்கு தான் சொல்லுது பாருங்களேன். அவருடைய எல்லா குணாசியங்களும் கொச்சப்படுத்துது பாவம். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து நம்ம செஞ்சதுலயே பெரிய பயங்கரம், கிரைம் ஆஃப் கிரைம்ஸ் என்ன தெரியுமா, என்ன எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழக்கும்படி நம்ம செஞ்சிட்டோம், தேவ மகிமை இழந்து போகும்படிக்கு நம்ம செஞ்சிட்டோம், நம்ம செஞ்ச பெரிய பாவத்திலே அதான் பெரிய பாவம். ஆகவே மனம் திரும்புதலுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா, நமக்கு சமாதானம் கிடைக்கிறது இல்ல, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறது இல்ல, நமக்கு நல்லது நடக்கிறது இல்ல, நம்ம ரட்சிக்கப்படுறது இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது தான், முதல்ல தேவன் இழந்து அந்த மகிமையை அவருக்கு கொடுக்கறது தாங்க, புரியுதுங்களா, தேவன் இழந்த மகிமை அவருக்கு கிடைக்கணும். அதனால தான் தேவனுக்குரிய துக்கம்னா என்ன, நான் ஒரு புழு, புழுல புழு, அவ்வளவு மாட்சிமை மகிமை நிறைந்த எல்லா பயத்துக்கும் கீழ்ப்படுதலுக்கும் பாத்திரம் உள்ள தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன்னு அவரை புழு மாதிரி இருந்துகிட்டு அவரை சவால் கேட்டிருக்கேன்னு அவர் சகல குணாதிசயங்களும் கொச்சப்படுத்திருக்கிறேன்னு துக்கப்படுது, ஐயோ எவ்வளவு நல்லவர் அவர், எவ்வளவு அருமையானவர், அவருக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேனேன்னு துக்கப்படுறதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கம் வந்து பாவத்தின் விளைவுகளால வருதில்லை, கடவுள் மேல இருக்கிற ஏற்பட்ட அன்புனால வருது. இந்த விளைவு வந்து இது வந்து அந்த பொய்யான ரிப்பென்டன்ஸ் கொஞ்ச காலம்தான் இருக்கும், இது ஒரு பழக்கமா மாறி போகும் பாருங்களேன். ஆகவே தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன, ஆண்டவரை இப்படி கொச்சப்படுத்திட்டேனே, அவ்வளவு இவ்வளவு அவமதிச்சிட்டேனே, எவ்வளவு இவ்வளவு பராமரித்தவர் குறித்து அவருடைய மகிமையை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருந்துட்டேனே, அவரை நேசிக்க முடியாம இருக்கிறேனே, அதனால வர துக்கம் புரியுதுங்களா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அதாங்க, கடவுள் ஆப்ஜெக்டா வச்சு அவருக்கு பண்ண காரியத்தை நான் பார்த்து துக்கப்படுறது, அவருக்கு இவ்வளவு பெரிய தீங்கு பண்ணிட்டேனே, அவ்வளவு பெரிய அவமானப்படுத்தி அவ்வளவு பெரியவரை போய் இப்படி பண்ணிட்டேனேன்னு புரியுதுங்களா. பாவம் மனம் திரும்புதல் வரும்போது அப்படித்தான், ஐயோ பெரியவரே நீ பெரியவர், எவ்வளவு பெரியவர் போய் உங்ககிட்ட போய் எப்படி நடந்துகிட்டேன்னு, நம்ம ஒரு பெரிய உங்ககிட்ட நடந்துகிட்டோம்னா அவங்க எவ்வளவு பெரியவர்னு உணர்ந்தோம்னா இல்லைங்களா, நொறுங்கி போறோம் பாருங்க, நீ பெரியவராச்சே, பெரியவர்கிட்ட போய் இப்படி பண்ணிட்டேனே, எவ்வளவு பெரியவர் நீர், அந்த மாதிரி துக்கம் படுறதாங்க. அவருடைய அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னுட்டேனேன்னு தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன செய்து, மனஸ்தாபம் படாமல் மனம் திரும்புதலுக்கு நமக்கு கொண்டு வருது இல்லைங்களா. அந்த மனம் திரும்புதல் கொண்டு வந்து இந்த சபைக்கு அவர் எழுதுறாரு. இந்த ரெண்டு கொரிந்தியர் சபை, இந்த கொரிந்தியர் புக்கை பத்தி நீங்க படிச்சிருந்தா தெரியும், முதலாவது கொரிந்தியர் ஒருத்தன் சபையில பெரிய பாவம் பண்ணிட்டான் இல்லைங்களா, அவங்களுடைய சித்தியை கிட்ட ஒரு உறவு வைத்துக்கிட்டு சபையில ஒரு பாவமா இருந்தான், பாவியா இருந்தான். அவங்க அந்த பவுல் அவர்களை கடிந்து திட்டுற, இப்படி இருக்கிறீங்களே சபையாகனு ஒரு முதல் லெட்டர்ல எழுதும் போது அவங்க ரெண்டாவது லெட்டர்ல மனம் திரும்பிடுறாங்க. மனம் திரும்பி அவங்க மனம் திரும்பின பிறகு ஏற்பட்ட கனிகளை அவர் விவரிக்கிறாரு. நீங்க மனம் திரும்பிட்டீங்க. உங்களுக்கு நான் எழுதுனதுனால தேவனுக்குரிய துக்கம் உங்களுக்கு வந்துச்சு. அந்த துக்கம் என்னென்ன செஞ்சிச்சு பாருங்க. ஏழு கனிகளை அவர் விவரிக்கிறார். அதை நம்ம பார்ப்போமே, வேகமா பார்ப்போம். ஏழு கனிகள் என்னது
பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும்
பாருங்களேன். அந்த மனம் திரும்புதல் கனிய ஒன்னுன்னா லிஸ்ட் பண்றார். தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, எவ்வளவு ஜாக்கிரதையை உருவாக்கி இருக்கு. முதலாவது கனி ஜாக்கிரதை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு ஜாக்கிரதை. இதுவரைக்கும் ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒரு கேர்லெஸ்னா கேர்லெஸ், ஒரு அக்கறை இல்ல. தெரியுதுங்களா அப்படி இருக்கிறது உங்களுக்கு? கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. மத்த 101 காரியங்கள்ல அக்கறை, தேவையான ஒரே காரியத்துல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அப்படி இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அப்படி நல்லா இருக்கிறோமே நாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். கேர்லெஸ்னா கேர்லெஸ், ஜாக்கிரதையே இல்ல. மத்ததெல்லாம் ரொம்ப உஷார், ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் எடுத்தோம்னா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத ஒரு குணம் இல்லைங்களா? அந்த மாதிரி அக்கறை இல்லாத குணம். ஆண்டவர் சொல்றதுல அக்கறை இல்ல, பாஸ்டர் சொல்றதுல அக்கறை இல்ல, மத்ததுல எல்லாம் அக்கறை. அவர் என்னதான் சொல்லட்டும், என்ன மனம் திரும்புதுன்னா பேசட்டும், நான் மாறுறதொண்டி மாற மாட்டேன். கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. வேத வாக்கியம் என்னன்னா சொல்லட்டும், நான் ஒண்டி மாற மாட்டேன். அப்படி இருக்கிறது மனம் திரும்பாத ஒரு இருதயத்தின் அடையாளம். ஆனா ஜாக்கிரத, ஆவிக்குரிய ஜாக்கிரதை வருது பாருங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தங்களை மாத்திக்கணும். ஐயோடு நடுக்க வருதே, ரொம்ப தாட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க, கேர்ஃபுல்னஸ், ஒரு ஜாக்கிரதை, ரொம்ப ஒரு நுணுக்கமா பார்க்கணுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஜாக்கிரதை வந்திருக்கு. அதுதான் அவர் சொல்றார். ஒரு பாவத்தை குறித்து அக்கறை இல்லாத தன்மை இல்லை, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அக்கறை இல்லாத தன்மை இல்லை, ஒரு ஜாக்கிரதையான குணம். ஜாக்கிரதையில அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு என்ன தெரியுமா? ஜாக்கிரதை பட்டு எந்த அளவுக்கு அவங்க ஜாக்கிரதை பட்டாங்கன்னா, அவங்க சர்ச்சில் இருக்கிற அந்த மெம்பரை என்ன பண்ணாங்க, சபை நீக்கம் செஞ்சுட்டாங்க. அவங்க சபையில இருந்தே வெளியே எடுத்தாங்க. ஏன்? அவங்களுக்கு ஜாக்கிரதை வந்து வந்துருச்சு. இனிமே எப்படி நடக்கக்கூடாதுன்ற, பாவத்தை நீக்கணும்ன்ற ஒரு ஜாக்கிரதை வந்துருச்சு. அதனால தான் சொல்றாரு, மனம் திரும்புதல் மனுஷன் அவனுக்கு முதலாவது ஏற்படுறது என்ன தெரியுமா? பாவத்தை குறித்த மிகுந்த பெரிய ஜாக்கிரதை வந்துடும், கேர்ஃபுல்னஸ் வந்துடும். பாவத்தை தன் வாழ்க்கையிலிருந்து நீக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் வந்துடும். அதான் பாக்குறோம், ஆவிக்குரிய கனி, மனம் திரும்புதல் கனி, கடவுளுக்கு பிரியமா நடக்கணுமேன்ற ஒரு ஜாக்கிரதை, ஒரு கேர்லெஸ்ஸா சொர்ணம் இல்லாம இல்ல. புரியுதுங்களா? அதான் விருத்த சேதனம் போது நொறுங்குண்ட இருதயம் பாக்குறோம். விருத்த சேதனம் ஆவறதுக்கு முன்பதாக ஒரு மாட்டு தோலை போத்திட்டு இருக்கிற மாதிரி என்ன சொன்னாலும் உரைக்காது. ஆனா மனம் திரும்பினவுனா இருதயமே உடஞ்சி போய் சின்ன சின்ன காரியங்கள்லாம் ரொம்ப உணர்வு. கடவுள் விஷயத்து சொன்னோம்னா போதும், முதல்ல சுயநலம் தான் கடவுள். சுயநலத்துக்கு ஒண்ணுன்னா உடனே எதிர்ச்சி ஓடும். இப்போ கடவுளுக்கு இப்படி செஞ்சுட்டேனே, கடவுளுக்கு ஒரு காரியம்னா ரொம்ப ஜாக்கிரதை. ஐயோ கடவுளுக்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு ஜாக்கிரதை. மனம் திரும்புதல் தான் சொர்ணத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். புரியுதுங்களா? முதலாவது ஜாக்கிரதை பாருங்கள். ரெண்டாவது,
குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும்.
குற்றம் தீர எவ்வளவு நியாயமா நடக்கிறீங்க. குற்றம் தீர அப்படின்னா என்ன? இந்த பக்திக்கேதுவான துக்கம் என்ன பண்ணிருக்குது? அவங்கள வந்து குற்றம் தீரும் படிக்க, அவங்கள இருக்கிற குற்றம் தீரும் படிக்க அந்த மெம்பரை தூக்கி வெளியே போட்டு நியாயமா தங்களை நியாயப்படுத்திக்காம, தங்களை தற்காத்து கொள்ளாம, தாங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு குற்றத்தை தீர்த்துக்கிட்டாங்க. தங்களை குற்றப்படுத்தாத படிக்கு தங்க பாவத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. அதான் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுவதும் அப்படின்னா, மனம் திரும்புறது என்ன செய்யும்? அவங்க வந்து பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணாம பாவ பழக்கத்திலேயோ பாவ கொள்கைகளையோ தொடர்ந்து போக விரும்ப மாட்டாங்க. தங்களையே கிளியர் பண்ணிக்க விரும்புவாங்க. முதலாவது ஜாக்கிரதை, ரெண்டாவது தங்களையே குற்றம் தீர அவங்க கிளியர் பண்ணிக்கிறது. பாவம் எல்லாம் எடுத்துடணும் வாழ்க்கையில், அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்றத குற்றம் தீர செஞ்சாங்க. அப்போஸ்தலன் கட்டளை இட்டார் இல்லைங்களா? அவர் 1வது அதிகாரத்தில் அவர் கட்டளை இட்டார், அவனை சபையிலிருந்து நீக்குங்க அப்படின்னார். அவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி அவருக்கு உடனே கீழ்ப்படிஞ்சாங்க இல்லைங்களா? இனிமே அவர் குற்றம் தீர்க்க முடியாது, எனக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சிங்க, குற்றம் தீர எனக்கு கீழ்ப்படிஞ்சிங்க, அந்த மெம்பரை தூக்கி வெளியே போட்டீங்க, குற்றம் இல்லாதபடிக்கு உங்களை பாத்துக்கிட்டீங்க. மூணாவது,
எவ்வளவு வெறுப்பையும்.
எவ்வளவு வெறுப்பையும், வெறுப்பையும் இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேட், எவ்வளவு கோபத்தையும் வருது. வெறுப்பையும், வெறுப்பு எது மேல வெறுப்பு? பக்தி உள்ள தேவனுக்கேற்ற துக்கம் வந்து பரிசுத்த வெறுப்பு நமக்கு ஏற்படுத்து இல்லைங்களா? ஒரு பாவத்தின் மேல வெறுப்பு, ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அவங்களுக்கு கோபம் வந்திருக்கு பாருங்களேன், ஒரு கோபம். எது மேல கோபம்? அந்த பாவத்தின் மேல கோபம். இப்படி ஒரு காரியம் சபையில ஏற்பட்டுச்சேன்னு ஒரு கோபம், கடவுளுக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டமேன்னு ஒரு வெறுப்பு இல்லைங்களா, அவன் மெம்பர் மேல இல்ல தங்கள் மேலயும் ஒரு வெறுப்பு. இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன மாதிரி சபையா இருந்திருக்கணும், என்ன மாதிரி முன்மாதிரியா நம்ம இருந்திருக்கணும், இப்படி ஒரு காரியம் நமக்கு முன்னாடி நடந்துச்சேன்ற ஒரு வெறுப்பு, புரியுதுங்களா? அந்த பாவத்தின் ஈனத்தனத்தை பார்த்து அவங்க வெறுப்பு, எவ்வளவு வெறுப்பையும் அதான் பாக்குறோம். துக்கம் என்ன செய்யுது? பாவத்தை குறித்த வெறுப்பு ஏற்படுத்துது. ரொம்ப ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, மனம் திரும்பின மனுஷன் ரொம்ப கோபக்காரன்வாங்க. எதுல கோபம்? உலகத்துல எந்த காரியத்தை குறித்து கோபம் இல்ல, பாவத்தை குறித்த கோபம். உலகத்துல யார் மேலயும் கோபம் இல்ல, தன்மேல கோபம், ரொம்ப கோபம். எவ்வளவு வெறுப்புனா தன்மேல அவ்வளவு வெறுப்பு, நான் எவ்வளவு அகோரம், எவ்வளவு அசிங்கம் அப்படின்ற பாவம், எவ்வளவு வெறுப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு பாருங்களேன். ஒன்னன்னா இதாங்க, இதான் குணாதிசயங்கள். தீஸ் ஆர் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். ஜாக்கிரதை, ரொம்ப கேர்ஃபுல்னஸ். இன்னமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப ரெண்டாவது நியாயம் சொல்றது, நீ நியாயமா அட்ஜஸ்ட் பண்ணாம தங்களை வெளிப்படுத்துறது தான் நியாயம் சொல்லுதலையும், பாவம்னா பாவம்ன்றது தான். மூணாவது எவ்வளவு வெறுப்பையும், பாவத்தை குறித்த வெறுப்பு. அப்புறம் எவ்வளவு பயத்தையும், பயத்தையும். என்ன பயம்? கடவுள் மேல இருக்கிற பயம். இதுவரைக்கும் கடவுள் மேல அக்கறையா அக்கறையே இல்லாதவன் இப்ப கடவுளுடைய மாட்சிமையும் மகிமையும் பார்த்து பயந்து நெருங்கி நடுங்கி போய் நிக்கிறான். ஐயோ, அவர் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் ஆச்சே, எல்லாத்தையும் தண்டிக்கக்கூடியவர் ஆச்சு, அவர் தானே பெரியவர், அவருக்கு அவருக்கு துக்கவர மாதிரி நடந்துக்க கூடாது, இனிமே அவருக்கு பிரியவர மாதிரி நடந்துக்கணும். எவ்வளவு பயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அந்த சபை அப்படி பண்ணியிருக்கு பாருங்களேன். இப்படி ஒரு காரியம் சபையில ஏற்பட்டுருச்சேன்ற பயம், பரிசுத்தாவிய துக்கப்படுத்திட்டோமே, ஊழியக்காரங்களை துக்கப்படுத்திட்டோமே, அப்போஸ்தலன துக்கப்படுத்திட்டோமேன்ற ஒரு பயம், இந்த மாதிரி பாவம் சபையில பரவக்கூடாதுன்ற ஒரு பயம் உங்களுக்கு பாருங்களேன். பாவத்தை குறித்த பயம், கடவுளை குறித்த பாவம். இன்னுமே எதிர்காலத்துல இன்னுமே பயத்தோட அவங்க வாழ்வாங்க. இனிமே பாவம் வந்து என்ன அட்டாக் பண்ணிடக்கூடாது, இனிமே ரொம்ப பயபக்தியோடு வாழ்றதுன்னுவாங்க இல்லைங்களா. எவ்வளவு பயமா வாழ்றதுக்கு உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கு பாருங்க. மனம் திரும்புதல் ஏற்படுத்துறதுங்க, பரிசுத்த பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஈவினிங் கூட படிக்க போறோம், பாவம் வந்து இட் பிளைண்ட்ஸ், பைத்தியக்காரங்களா நம்மள ஆக்கிருது. ரியாலிட்டியே என்னன்னு தெரியாம நம்மளை குருடாக்கிறது பாவம். உண்மைன்றது என்னானே காட்டுறது இல்ல, நம்மள வஞ்சித்து குருடாக்கிறது பாவம். கடவுள் அந்த மனம் திரும்புதல் என்ன செய்து, நம்ம கண்களை கிளியர் பண்ணி அந்த கெட்டகுமாரன் உணர்ந்த மாதிரி அவன் புத்தி தெளிந்த போது, ஏன் அவன் முதுக்கு முன்னாடி என்ன வந்தான், புத்தி தெளியாம இருந்துச்சான். புத்தி தெளிஞ்ச உடனே கடவுள் எவ்வளவு ஆட்சிமை உள்ளவர், எல்லையற்றவர், எவ்வளவு பெரியவர்ன்றது தெரியறதே அப்பதான், அப்பதான் உணர்றது, அப்பதான் பயம் வர்றது. பாருங்களேன், அப்பப்பா அவர் ஒண்ணு கூட விட மாட்டாரு, பரிசுத்தம் உள்ளவர் ஆச்சே, மாட்சிமை உள்ளவர் ஆச்சேன்னு பார்த்து, கடவுளுடைய பரிசுத்தத்தை பார்த்து, மகிமையை பார்த்து, இறையாண்மையை பார்த்து பயப்படுறது. எவ்வளவு பயத்தையும், அப்புறம் ஆவலையும். எதுக்காக ஆவல்? ஒண்ணு ஆவல் தான் இல்லைங்களா, மத்ததுல எல்லாம் ஆவல் இருக்கு. ஆவிக்குரிய காரியங்கள்ல கொஞ்சம் கூட பாவமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆவல், எல்லாமே கடவுளுக்கு பிரியமா வாழணும்ன்ற ஒரு ஆவல் அதான் அவங்களுக்கு வருது இல்லைங்களா. எந்த அளவுக்கு ஆவல்னா கொஞ்சம் கூட அவங்க தயங்கல, அந்த மெம்பரை தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் பேசி பார்ப்போம், அவங்ககிட்ட கொஞ்சம் இது பண்ணி பார்ப்போம், இல்ல தூக்கி வெளியே அவனை போட்டாங்க, சபையா சபை நீக்கம் ஆக்குனாங்க. கடவுளுக்கு ஆவல், அந்த ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்தணும், அந்த அப்போஸ்தலன் கட்டளைக்கு கீழ்படியணும்னு ஆவலோடு அது செஞ்சாங்கன்னு பார்க்கணும். பரிசுத்த ஆவல், முன்மாதிரியா அவங்க நடக்கணும்னு பாருங்களேன். யாருக்கு யாருக்கெல்லாம் மனம் திரும்புதல் வருதோ, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வெஹமென்ட் டிசைர், ஒரு பத்தி எரிகிற ஆவல், ஒரு ஆவல், ஒரு வைராக்கியம், ஒரு ஆவல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லா எது மேல ஆவல், எல்லா பாவத்தை விட்டு நீங்கணும், எல்லா ஆவிக்குரிய கிருபையை அனுபவிக்கணும், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியணும்ன்ற ஒரு ஆவல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த ஆவல் ஜெபத்துல தெரியலாம். ஆண்டவரே, பாவத்துல இருந்து எங்களை காப்பாத்தும், நம்ம ஆவல் ஜெபத்துல எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் இல்லைங்களா. ஆவலோடு கதறமா அப்படின்னு பாக்கலாம், ஆவலையும் ஏற்படுத்தி இருக்கு. சரி, தொடர்ந்து படிங்க. பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம். இந்த துக்கம் அவங்க இருதயத்துல பக்தி வைராக்கியம். எதுக்காக பக்தி வைராக்கியம்? கடவுளுடைய மகிமை இன்னுமே எங்களுக்கு மத்தியில் இருக்கணும், அவர் பிரசன்னம் என் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்ற பக்தி வைராக்கியம். அவர் பிரசன்னம் இல்லாம நான் ஒரு நாள் கூட இருக்க போறது இல்ல. சபை ஒழுங்கா நடக்கணும், சபையில ஒழுங்கு இருக்கணும், சபையில பாவம் இருக்கக்கூடாது, சபை சுத்தத்தை காத்து கொள்ளணும்ன்ற பக்தி வைராக்கியம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பாருங்களேன், இந்த மெம்பரை தூக்கி போட்டு எல்லாரும் இந்த மெம்பரை கடிந்து கொண்டிருக்காங்க, எல்லாரும் திட்டி இருக்காங்க, பயங்கரமா அவங்களை தாங்க சோதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எது குறித்து பக்தி வைராக்கியம், ஆண்டவருடைய மகிமையை திருடிட்டோமே, ஆண்டவருடைய அவமானப்படுத்திட்டோமே ஆண்டவரை, அதுக்கு டபுளா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும், அதுக்கு டபுளா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய காஸ்பலை இன்னும் பரப்பணும், என் பாவத்துல காஸ்பல மொடமா இருந்துச்சு, இன்னும் அந்த காஸ்பலுக்காக வேலை செய்யணும்ன்ற பக்தி வைராக்கியம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து படிங்க. எவ்வளவு கண்டிப்பையும், கண்டிப்பை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் வருது, பழிவாங்குதல், பழிவாங்குதல். எவ்வளவு கண்டிப்புனா தங்களை குறித்த கண்டிப்பு, எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னஸ், பழி வாங்குறது அப்படின்னா என்ன, தங்களை தாங்களே மன்னிக்க முடியாத மனிதர்கள் தங்களிலேயே பழி வாங்கிக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, தங்களை தாங்களே பழி வாங்கிக்கிறது, தங்க பாவங்களை பழி வாங்குறது, தங்களை அந்த மெம்பரை வெளியே தூக்கி போட்டாங்க, தங்களை மெம்பரை வெளியே தூக்கி போட்டது மாத்திரம் இல்ல, தங்களை தாங்களே வெறுத்து பரிசுத்த வெறுப்போடு தங்க மரண சரீரத்தை மாம்சத்தை பழி வாங்குற மாதிரி அவங்க வாழ்க்கை இருந்திருக்கு. அதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். இனிமே எக்ஸ்கியூசஸ் இல்ல, தங்களை தாங்களே குற்றப்படுத்திக்கிறாங்க, தங்களை தாங்களே நியாயம் தீர்த்துக்கிறாங்க, தங்களை தாங்களே குற்றப்படுத்திக்கிறது, புரியுதுங்களா, கண்டம் பண்ணிக்கிறது, அதனால பண்ணிட்டேன், இதனால பண்ணிட்டேன் இல்ல, தங்களை தாங்களே குற்றப்படுத்திக்கிறாங்க. ஆகவே பாருங்களா, எவ்வளவு நன்றி கட்ட தனத்துல இருந்திருக்கிறோம், எவ்வளவு மோசமா இருந்திருக்கிறோம்னு தங்களை தாங்களே கண்டித்துக் கொள்றாங்க. இந்த ஏழு குணாதிசயங்கள் உடனா பாப்போம் திருப்பி. என்ன முதலாவது? ஜாக்கிரதை, குற்றம் தீர நியாயம் சொல்லுதல், அப்புறம் வெறுப்பு, பயம், பயங்கரமான ஆவல், பக்தி வைராக்கியம், அப்புறம் கண்டிப்பு. ஏழு குணாதங்களையும் அவங்க பார்த்திருக்கிறார். அந்த பவுல் பார்த்து இது இதெல்லாம் எது ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சு, அங்க உள்ளுக்குள்ள நமக்கு நடக்கணும். மனம் திரும்புதல் கனினா இதெல்லாம் ஏற்படுத்தணும், இதெல்லாம் ஏற்படுத்தணும். என்ன ஏற்படுத்தணும்? பாவங்களை குறித்து ஜாக்கிரதை, இனிமே கேர்ஃபுல்னஸ், ஆண்டவருக்கு ஜாக்கிரதையா நடக்கணுமே, பயபக்தியோடு நடக்கணுமே, நாம் குற்றம் தீர எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதே, கடவுளுக்கு பயந்து நடக்கணும். ஆவல்னா ஆவல், பயங்கர ஆவல் ஆண்டவருடைய விஷயத்துல, பயங்கர பக்தி வைராக்கியம், பயங்கர கண்டிப்பு, பயங்கர கண்டி, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா, சின்ன பாவம் தானே, இல்ல பயங்கர கண்டிப்பா இருக்கிறது. இதுதான் இந்த அஞ்சு குணங்கள் ஏற்பட்டிருக்கிறது, உள்ளான குணங்கள் நான் சொல்றேன். வெளியில ரெண்டு குணங்களை கொஞ்சம் பார்த்து நம்ம வேகமா முடிப்போம். அஞ்சு ஏழு உள்ளான குணங்கள், வெளியில இருக்கிற சில குணங்கள், அது யாரு சொல்றது? இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானாவே சொல்றாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். லூக்கா 3:7 படிங்களா.
அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிப்படாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
பாருங்களேன், இங்க ஒரு மனம் திரும்பினவன் வெளியில எப்படி இருப்பான், என்னென்ன மாறும் வெளியில அப்படின்றத யோவான் எடுத்து, இந்த யோவான் ஸ்தானா எடுத்து சொல்றார். இந்த சேம் மெசேஜ் தான் மத்தேயுல சொன்னதை தான் இங்க அறிவிக்கிறார் இல்லீங்களா, சேமா வருது. வந்த பிறகு இவங்களே கேக்குறாங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. மனம் திரும்பினவன் ரெண்டு விஷயத்துல, இங்க ரெண்டு விஷயத்துல அவரு விஷயத்தை அவரு பாயிண்ட் பண்றாரு. பாருங்களேன், முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பிடிக்காத விஷயம், முதலாவது மனம் திரும்பினவன் வெளியில எப்படி இருப்பான் தெரியுமா, வெளியில எப்படி தெரியும்னா, அவன் பணத்தை எப்படி கையாளுறான்றதுல தெரியும், அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை எப்படி கையாளுறான்றத வெளியில இருக்கிறதுல தெரியும். ரெண்டாவது விஷயத்த, சரீர பிரகாரமான தனக்கு மனைவி கிட்ட எவ்வளவு செக்ஷுவல் சென்ஸ்ல அவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான்றதுல தெரியும்ன்ற, இது ரெண்டு விஷயத்த அவர் பிடிக்கிறார். ரொம்ப அதிசயம். பைபிள் பார்த்தோம்னா பல இடங்கள்ல இதுதான் சொல்லுது, வெளியில இருக்கிறவன் மனம் திரும்பினவன் வெளியில எப்படி தெரியும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை தான் பைபிள் அடிக்கடி சொல்றத பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு வசனம் படிப்போமே, எபிரேயர் 13:4-5 பாருங்களேன், அந்த ரெண்டு விஷயம் அங்கேயும் வருது. ஒன்னு, அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை பணத்தை அவன் எப்படி கையாளுவான், ரெண்டாவது சரீர பிரகாரமான உறவுகள் அவன் எப்படி இருப்பான். 13:4-5
விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதபடிதால் இருப்பதாக.
பாருங்களா, இது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல மனைவியோடு நீ உண்மையா இருந்து எந்த விதமான செக்ஷுவல் பாவங்களுக்கும் உனக்கு இடம் கொடுக்காத இரு அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா. முதலாவது அது அது சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு,
வேசிக்கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்.
பாருங்களா, வேசிக்கல்லறையும் விபச்சாரம். அப்புறம்
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
பண ஆசை இல்லாத இது ரெண்டு தான் திருப்பி பைபிள் அடிக்கடி எபேசியர்லயும் இதுலயும் திருப்பி திருப்பி வர்றது. பாத்தீங்கன்னா நீ பணத்தை எப்படி கையாளுற, இன்னொன்னு உன் வைஃப் கிட்ட உறவுல நீ எப்படி இருக்கிற. மனம் திரும்பினவன்ல இங்க ரெண்டு மாற்றங்கள், ஏன் இது ரெண்டு மாற்றங்கள் மத்ததெல்லாம் இல்லையானா, இது ரெண்டு காரியங்கள் தான் என்ன சொல்லணும், நம்ம சீரழிந்ததுக்கு ஆழமான வேரூண்டு போன அடையாளங்கள் இது ரெண்டு. மனுஷன் சீரழிஞ்சிருக்கிறானா? ஆமா. எந்த ரெண்டு விஷயத்துல பார்க்க முடியும், அவன் பணத்தை எப்படி செலவு செய்யறான், பணத்தை எப்படி பாக்குறான்றதுல பாரு. இன்னொன்னு, தன் மனைவியோடு இருக்கிற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு சுத்தமா இருக்கிறான்னு பாரு. ஏன் இது ரெண்டு தான் என்ன காட்டுது, அவன் எவ்வளவு சீரழிந்திருக்கிறான்றதுனுடைய வெளி அடையாளம். இது ரெண்டு சரி செய்யறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மனுஷன் சரி ஆகவே முடியாது இந்த ரெண்டு விஷயத்துல. அவனுக்கு உண்மையான மனம் திரும்புதல் வந்தாதான் இந்த ரெண்டு விஷயத்துல அவன் சரியாக முடியும். ஜீவனுக்குரிய அந்த காஸ்பல் ரிப்பென்டன்ஸ் வந்தாதான் இந்த ரெண்டு விஷயத்திலயும் அவன் சரியாவானே தவிர மத்தது எப்படியும் அவன் சரியா ஆக மாட்டான். அதனாலதான் இந்த ரெண்டு விஷயத்த அவர் எடுக்கிறார். யோவான்ஸ்தானம் இந்த ரெண்டு விஷயத்தான் எடுக்கிறாரு. எங்க எடுக்கிறாரு பாருங்களேன், 3:10-14 வரைக்கும் நீ மனம் திரும்பி இருக்கிறியா எதுல காட்டணும், 10-14 வரைக்கும் பண விஷயத்துல எடுக்கிறாரு, 19 மேரேஜ் விஷயத்தை பத்தி எடுக்கிறாரு. 19 ஏறோது வந்து தன் மனைவியை விட்டுட்டு வேற ஒரு மனைவியோடு இருந்ததை அவர் கண்டித்து திட்டுறார். இது ரெண்டு விஷயத்த தான் யோவான்ஸ்தானம் எடுக்கிறாரு. பாருங்களா, அது கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். 10 படிங்களா என்ன சொல்றாரு.
அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கல் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான்.
பாருங்களேன், இந்த ரெண்டு பேரும் எடுக்கிறாரு. ஏன் ஆயக்காரர்கள் போர் சேவகர் மத்தவங்க கார்பெண்டர்ஸ் இல்லையா, லாயர்ஸ் இல்லையா, மத்தவங்க இல்லையா? ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் பணம் பணம் பணம்னு உயிரை விடுறவங்க அந்த கூட்டத்துல. இது பணத்துக்காக அவங்க எதுவெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க ஆயக்காரர்கள் இல்லைங்களா. தேசத்தையே விட்டு ரோம் தேசத்துக்கு சோல்ஜர்ஸ் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மத்தவங்களை பிடிச்சி ஏமாத்தி வாங்குறவங்க. பணம் தான் இவங்களுக்கு கடவுள். இவங்க ரெண்டு பேரை அவங்களுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் சொல்லி இருப்பார், ஆனா இவங்க ரெண்டு பேரை எடுக்கிறார். மனம் திரும்புதல் மாத்திரமே சரி பண்ணக்கூடிய காரியத்தை பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க மனம் திரும்பினா உங்க வெளி வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படி இருக்கணும், பணம் பணம்னே வாழ்ற மனிதர்களே, பணம் தான் கடவுள்னு வாழ்கிறவர்களே, நீங்க எப்படி இருக்கணும் உண்மையா மனம் திரும்பினீங்கன்னா நீங்க பணத்தை எப்படி கையாளுறீங்கன்றதுல தெரியும். எப்படி தெரியும், அந்நியாயமா இன்னமே வரு வலிசீலிக்காமல், அந்நியாயமா நீங்க சம்பாதிக்காமல் என்ன செய்யணும், மத்தவங்களுக்கு அந்நியாயம் பண்ணி சம்பாதிக்காம உங்களுடைய சம்பளமே போதும் என்று இருங்கள். பண ஆசை இல்லாமல் இருங்கள். ஆண்டவர் கொடுத்த பராமரிப்புல சந்தோஷமா இருங்கள். ஏன் பண ஆசை பண வரி பிடிச்சி இருக்காதீங்க. அது மனம் திரும்புதலினுடைய அடையாளம், மனம் திரும்புதல்னு அடையாளம். ஏன், உங்க பொக்கிஷங்களை பரலோகத்தில் வைங்க பூமியில அல்ல. அது உங்க வாழ்க்கையில தெரியணும். உங்க வாழ்க்கையில பார்க்கும் போது மனிதர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்படி இருக்கிறாங்களே இவங்க பொக்கிஷம் பரலோகத்துல பூமியின் பொக்கிஷத்துல இவங்க இன்ட்ரெஸ்டடா இல்லன்ற மாதிரி இருக்கணும். இதுதான் மனம் திரும்புதல் கனின்றாரு. ஏன் யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியம். நீ பணத்தை எப்படி செலவு செய்யற, எப்படி சம்பாதிக்கிற, நீ கொடுத்த ஆண்டவர் கொடுத்த காரியத்துல எவ்வளவு திருப்தியா இருக்கிறன்றது என்ன காட்டுது, நீ மனம் திரும்பினியா இல்லையான்னு காட்டுது. ஏன்னா மனம் திரும்புதலுடைய கனி அது. ஏன்னா மனம் திரும்புதல் என்ன செய்யுது, ஏன் ஒரு மனுஷன் எப்பப்பாரு பணம் 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 பணம்னு வெறியா இருக்குதுன்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ள பாதுகாப்பு இல்லாததுனால இல்லைங்களா. ஒரு பாதுகாப்பு இல்ல, பயங்கர அதிருப்தியோடு இதயம் இருக்கிறதுனால, உள்ளுக்குள்ள பாதுகாப்பு இல்ல, பயங்கர அதிருப்தியா இருக்கிறதுனால டென்ஷன்ல பணம் 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 பணம்னு இருக்கிறது. மனம் திரும்பினவ என்ன செய்யறான், ஒரு இரக்கமான தகப்பன் கையில ஒரு குழந்தை தாவறது போல தன்னையே தன் தகப்பன் கையில மனம் திரும்பி அவர் கையில கொடுத்துட்டதுனால, என் தகப்பனே நீயே இன்னுமே என்னை பார்த்துக்கான்னு கொடுத்துட்டதுனால, அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுல திருப்தியா வாழ கத்துக்கிற ஒரு கனிதான் மனம் திரும்புது. புரியுதுங்களா உங்களுக்கு பாயிண்ட்டு? மனம் திரும்புறதுக்கும் நம்ம பணத்தை கையாளுறதுக்கும் இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன்னா மனம் திரும்பாதவனுக்கு என்ன அடையாளம், அவன் அதிருப்தியோடு தன் பாதுகாப்பு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவன். ஆனா மனம் திரும்பினவ இறக்கமுள்ள தகப்பன் எல்லாத்துலயும் நான் உன் பக்கம் திரும்பிட்டேன், உன் கரத்துல கொடுத்துட்டேன்னு ஒரு இறக்கமுள்ள தகப்பன் கையில குழந்தை தாவது பாருங்களேன், எவ்வளவு திருப்தியா சந்தோஷமா, நீரே போதும் எனக்கு, நீர் கொடுக்கறதே போதும், பராமரிப்புல திருப்தியா இருக்கிறது மனம் திரும்புதுங்களோட அடையாளம். அதனாலதான் அதை எடுத்து அவர் காட்டுறார் இல்லைங்களா. அதனாலதான் பாருங்களேன் எபிரேயர் 13:5 என்ன போட்டிருக்கு, பண ஆசை இல்லாமல் நீங்க என்னவா இருக்கணும், மற்றவர்களுக்கு இறக்கம் காமிங்க, உங்ககிட்ட இருக்கிறத ஷேர் பண்ண கத்துக்கங்க, மற்றவங்கிட்ட அந்நியாயமா சம்பாதிக்க பார்க்காதீங்க, இருக்கிறதே போதும் என்ற வாழ்க்கையை வாழுங்கள். 13:5
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
போதும் என்று இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். மனம் திரும்புதல் மட்டும்தான் ஒரு இருதயத்துக்கு அதை கொடுக்க முடியும், மற்றது எதுவுமே கொடுக்காது இல்லைங்களா. பொருளாசை நிறைந்த உலகத்தில் மனம் திரும்புதல் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். தகப்பன் நன்மையானது எதுவுமே என்கிட்ட விடமாட்டார், எனக்கு கொடுக்கறத தான் அவர் கொடுப்பாருன்ற திருப்தியில வாழ்ற ஒரு இருதயம். இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். அப்புறம்
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே.
சொல்லி இருக்கிறாரே பாருங்களேன், உன்னை விட்டு விலகுறதா இல்ல, உன்னை கைவிட மாட்டேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த திருப்தியில வாழ்றது யாருனால தான் முடியும்? அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, யோவான்ஸ்தானா, இந்த சம்பளத்தில் திருப்தியா இருங்க, அந்நியாயமா சம்பாதிக்க போவாதீங்க அப்படின்னு, பண ஆசை இல்லாம இருங்க. அது ஒரு அடையாளம். ஏன்னா இது திருத்தறது வந்து உண்மையான மனம் திரும்புதல் தான் ஒரு மனுஷனை திருத்த முடியும் இதுல இருந்து. ரெண்டாவது என்ன பாக்குறோம், இந்த 19 படிங்களா, அதே லூக்கா 3:19 அதாவது எடுத்துருக்கிறவங்க படிக்கலாம்.
3:10 தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோத்தியின் நிமித்தமோ தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானால் கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்களுக்கும் தவிர யோவானின் காவலில் அடக்கி வைத்தான்.
பாருங்களேன், மனைவியை அவன் திருடி வச்சு அதை திட்டுறார். ஏன்னா இது ரெண்டு தான் பெரிய ப்ராப்ளம் பைபிள்ல அடிக்கடி நமக்கு சொல்றது. மனம் திரும்ப நம்ம வெளியில எப்படி இருப்பான், இந்த ரெண்டு காரியத்துல உண்மையா இருப்பான், தனக்கு இருக்கிறதுல போதும் என்று திருப்தியா இருந்து கர்த்தரை நம்பி அவன் இருக்கிறதுல ஷேர் பண்ண பாப்பான். ஏன் ஐயோ எதிர்காலம் ஆகப்போதே, என்ன இதாக போதே, நான் வந்து அது பண்ணலையா இது பண்ணலையான்னு இல்ல, கர்த்த உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா, அவர் என்ன பாத்துக்க மாட்டாரான்னு. எதிர்காலத்துல ஒரு குழந்தை தன் பிள்ளைக்கு எதிர்காலம் பயலாது இருக்குமா? மனம் திரும்பின குழந்தையை போல, நீங்கள் குழந்தையை போல் மனம் திரும்பி மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு ஆண்டவர் சொல்ற குழந்தை மாதிரி ஆயிடுவான். மனம் திரும்பினா அவன் கர்த்தர்ல மடியில சந்தோஷமா சமாதானமா வாழுகிறவனா இருப்பான். ரெண்டாவது இந்த செக்ஷுவல் பாவத்துல இருந்து மனுஷன் திருத்துறது கஷ்டம், அவ்வளவு ஈஸி இல்ல. மனம் திரும்பினவனுக்கு அந்த மாற்றம் தெரியும், மனைவிக்கு உண்மையா இருப்பான் பாருங்களேன். அது இந்த இதுலயும் நடக்கிறத பாக்குறோம், கொரிந்தியர் சபையிலயும் அந்த மாதிரி பாவம் செஞ்சவன் மனம் திரும்பி ஒழுங்காவது நம்ம பாக்குறோம். சரி, முதலாவது இது ஒரு அடையாளமா பாக்குறோம். ரெண்டாவது வந்து ஒரு ரெஸ்டிடியூஷன், தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம அந்நியாயமா சம்பாதிச்சதோ மத்தவங்கிட்ட வாங்கினதையோ ஒழுங்கா போய் திருப்பி கொடுக்கறது மனம் திரும்புதலுடைய அடையாளம். ஜெக்கேயஸ் பாக்கலாம் இல்லைங்களா, அவன் வந்து அந்நியாயமா வரி வசூலிச்சான். அவன் என்ன பண்றான், மன எந்த அளவுக்கு அவன் தன்னையே வெறுத்தான், பணத்தை வெறுத்தான்றதுல எதை காட்டுறான், நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சத அந்நியாயமா 4 மடங்கு எடுத்துட்டு போய் நான் திருப்பி கொடுக்கறேன். ஏன்னா அந்த கொடுக்கறது போது அவனுக்கு கிடைக்கிற பேரின்பம் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு வந்துருச்சுங்க. இந்த பணம் எல்லாம் அதெல்லாம் கொடுக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அவன் 4 மடங்கு நான் போய் கொடுக்கறேன், எந்த அளவுக்கு பாருங்களா, துக்கம் தன்னைத்தானே குற்றம் தீர்த்துக்கிறது, எந்த அளவுக்கு பரிசுத்த வெறுப்பு, பக்தி வைராக்கியம், ஆவல், இல்லைங்களா. அந்த பழி வாங்குதல் அவனுக்கு வந்துச்சுன்னா அந்நியாயமா சம்பாரிச்சத அந்த சபிக்கப்பட்ட காரியம் என்கிட்ட இருக்கவே கூடாதுன்றதுக்காக 4 மடங்கு நான் போய் கொடுக்கறேன், இன்ட்ரெஸ்டோடு கொடுக்கறேன், இன்ட்ரெஸ்டோடு கொடுக்கறேன் இல்லைங்களா. ஏன்னா அது கொடுக்கற வரைக்கும் மன நிம்மதி மன திருமணவனுக்கு ஏற்படாது. நான் யாருக்கிட்டையாவது வாங்கியிருக்கிறேன், நான் யோசிச்சு பார்த்து சில பேர் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஷூ வாங்கி கடனத்துக்கு வாங்கிட்டு போனாராம், ரொம்ப காஸ்ட்லி ஷூவு, அடுத்த நாள் அந்த ஓனர் செத்துட்டாராம். ஒரே சந்தோஷம் இருக்கு, நான் இன்னுமே கொடுக்க வேண்டியது இல்லைன்னு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் பொறுத்து மனம் திரும்பினாராம். மனம் திரும்பின பிறகு என்ன பண்ணாராம், அந்த காசு 2000 ரூபாய் 3000 ரூபாய் எடுத்துட்டு போய் அவன் கடை கீழே போய் தூக்கி போட்டு வந்துட்டார். யார் எடுத்துட்டா, எடுத்துட்டு போட்டப்பா நீ உலகத்துக்கு செத்து இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் கடன் கொடுத்தவனா தான் உயிரோட நீ இருக்கிற, அந்த கடன் எனக்கு வேணான்னு போய் கொடுத்துட்டு வந்தான். திருப்பி கொடுத்துறது யாருக்கிட்டயுமே அந்த மாதிரி வச்சுக்காம இருக்கிறது பாருங்களேன், அது ரொம்ப இருக்கு. ஒருத்தர் வந்து வேலைக்காரர் மனம் திரும்பின பிறகு என்ன செஞ்சாராம், முதல்ல எஜமான் கிட்ட எல்லாம் என்னென்னலாம் திருடினாரோ அதை எடுத்துட்டு போய் கொடுத்தா பாருங்களேன். மனம் திரும்பின ஒரு இருதயம் வந்து மத்தவங்க பணத்திலயோ மத்தவங்க காரியத்திலயோ நம்ம வசதியா இருக்கணும்னு ஒருபோதும் விரும்பாது. கொடுத்துடணும், கொடுத்துடணும் பாருங்களேன். அது ரெஸ்டிடியூஷன் ஜக்கை யூஸ் பண்ண எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் அவனுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அவன் சொத்தெல்லாம் விற்க வேண்டியதா இருந்திருக்கும், வித்து போயிருட்டோம் பா வாணா எனக்கு நிம்மதி இருந்தா போதும். மனம் திரும்பின ஒரு இருதயம் ரெஸ்டிடியூஷன் நம்ம பாக்குறோம். அடுத்ததாக எல்லா ஆவிக்குரிய கடமைகளையும் ஒழுங்கா செய்யற ஒரு அடையாளம் இருக்கிறத பாக்கலாம். ஏன்னா அவனுக்கு மெயின் ப்ராப்ளம் சரியாயிருச்சு. என்ன, அவன் தேவனை நேசிக்காதனால தான் அவனுக்கு எல்லா ப்ராப்ளமும் இருந்தது இல்லைங்களா. இப்போ அவன் மனம் திரும்பி தேவனே எல்லான்னு போக்கும்போது, தன் முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு கடவுளை நேசிக்கும் போது, மற்ற தேவனை கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக எல்லாம் இயற்கையா சந்தோஷமா அவன் பண்றத பாக்கலாம். அவன் மனைவியோடு குடும்பத்துல திருப்தியா சந்தோஷமா தன் மனைவியை நேசிச்சு அவன் வாழ்றத பாக்கலாம். இது எல்லா அடையாளங்களும் வரும். அவன் திருட மாட்டான் இன்னுமே இல்லைங்களா. மத்தவங்களுடைய பொருளாசை மேல பொருளுக்கு மேல ஆசைப்பட மாட்டான். பிள்ளைகளா இருந்தீங்கன்னா மனம் திரும்புறது எங்க தெரியும், ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறதுனால என் பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். உங்க கீழ்ப்படிதல்ல பார்க்கலாம் பெற்றோர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கீங்க, புருஷன் மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்றதுல பாக்கலாம். மத்த எந்த பெண்கள் மேலேயும் கண்கள் இல்லாம, என் வைஃப் தான் அவ, இல்லைன்னா அவ தான் என் உயிர் இல்லைங்களா, அவ மேலேயே நேசம், மத்த எந்ததுக்கும் என் மனசுக்கு இடம் இல்லைன்னு. வைஃப் எவ்வளவு அழகா குடும்பம் இருக்கும், மனம் திரும்பினவுடைய குடும்பம், அது வேணும் எனக்கு, வேற எதுவுமே வேணும். ஆண்டவரை நான் நேசிக்கிறதுனால அவர் நாமத்தை வீணிலே நான் வணங்கக்கூடாதுன்னு அவர் நாமத்தை உயர்ந்து வச்சிருக்க பார்ப்பான். ஓய்வு நாள்ல வேதத்தை ஒழுங்கா படிப்பான், கடமைகள்லாம் ஒழுங்கா செய்வான் பாருங்களா. அதுன்னு அதைத்தான் செய்ய முடியும், வேதத்தை ஒழுங்கா படிப்பான், ஜபத்தை ஒழுங்கா பண்ணுவான். ஏன்னா ஆண்டவரை நான் நேசிக்கணும், அவரை பிரியப்படுத்தணும், குடும்பத்துல ஒழுங்கா இருப்பான், எவ்வளவு பேரின்பமான வாழ்க்கை. எல்லா கட்டளைகளுக்கும் ஒழுங்கா அவன் நடக்கிறத பார்க்குவான், சமுதாயத்துல ஒழுங்கா நடக்கிறத பார்க்கலாம். அதாங்க மனம் திரும்புதலின் வெளி கனிகள் நம்ம பார்த்திருக்கோம். முடிப்போம் சுருக்கமா, 7 கனிகள் உள்ளான கனிகளை பார்த்திருக்கோம், நீங்க போய் படிங்க, அதெல்லாம் நமக்கு இருக்கான்னு உங்களை சோதிச்சு பாருங்க. 2வது வெளியில இருக்கிற சில கனிகள், யோவான்ஸ்தானா சொன்ன கனிகள் 2, எதுல தெரியும், உன் பணத்தையும் பொருளுக்களையும் நீ எப்படி பாக்குற, எப்படி செலவு செய்யற, எப்படி அதை ஷேர் பண்ற, அதுல தெரியும் நீ மனம் திரும்பிருக்கிறியான்னு. 2வது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல தெரியும், அவ்வளவு சுத்தமா நீ இருக்கிறன்றதுல மனம் திரும்புதல தெரியும். 3வது ரெஸ்டிடியூஷன் இல்லைங்களா, திருப்பி மத்தவங்களுக்கு எங்கிட்ட இருக்க கூடாதுன்னு திருப்பி போய் ரெஸ்டோர் பண்றது. ஜெக்கையஸ் உதாரணம் பாக்குறோம். கடைசியாக எல்லா கடமைகள்லயும் ஒழுங்கா அவரது பாக்கலாம். ஏன்னா முதல் கடமை அவனுக்கு ஒழுங்காயிருச்சு, தேவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான், இனிமே அவன் எதற்காக பிறந்தானோ எதற்காக இருக்கிறானோன்னு எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் அனுபவிக்க ஆரம்பிப்பான். சரி, இந்த கனிகள் ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கும்படி உதவி செய்யட்டும். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன், இந்த அடையாளங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு நீங்க பார்க்கணும். இது இல்லைன்னா என்ன செய்யணும், பதறடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. இது நம்மளா ஏற்படுத்திக்கிறது இல்ல கனி இல்லைங்களா. மனம் திரும்புதலை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் உலகத்துல வேற இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், நான் போன வாரம் யோசிச்சேன், பரலோ ஒரு ஆத்மா மனம் திரும்புறதுனால, இங்க ஒரு ஆத்மா இன்னைக்கு மனம் திரும்பிச்சுன்னா முழு பரலோகமே பண்டிகை கொண்டாடுதான். யோசிச்சு பாருங்களேன், முழு பரலோகமே சந்தோஷப்படுதுன்னு இயேசு சொல்லி இருக்காரு. யெகோவா தேவன், எல்லையற்ற தேவன் வந்து தன் சிங்காசனத்திலிருந்து குனிஞ்சு இப்படி ஒண்ணு நம்மளை பாக்குறாரு. யெகோவா தேவன், தேவ குமாரன் நம்மளை பார்க்கிறாராம், பார்த்து சந்தோஷப்படுறாராம். தேவ தூதர்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்களாம், பரிசுத்தவான்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்களா? ஏன்? ஏன்னா மனம் திரும்புதல் வந்து ஒரு மனுஷனை காப்பாத்துற ஆபத்து, பயங்கரமான எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மனம் திரும்புதல் காப்பாத்துச்சுன்னா அவ்வளவு பரலோகம் சந்தோஷப்பட முடியும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு அவனை காப்பாத்துச்சுன்னா பரலோகம் சந்தோஷப்பட முடியும். பரலோகத்தினால தான் கிரகிக்க முடியுது மனம் திரும்புதல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்ன்றது. அதனால தான் பரலோகமே சந்தோஷப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் மனம் திரும்புதல். நமக்கு அது இருக்கக்கூடாது, யோசிச்சு பாருங்க. அது ஆண்டவர் கொடுக்க முடியும், அது நம்மளா ஏற்படுத்திக்கிறது இல்லை. எப்படி ஏற்படும்? இயேசுவை எந்த அளவுக்கு நம்ம பார்த்து என் பாவத்துக்காக அவர் மரிச்சாருன்றத விசுவாசிக்கிறோமோ இல்லைங்களா, எந்த அளவுக்கு பாவத்தின் மெய்யான உணர்வு வருதோ அந்த அளவுக்கு நம்ம மனம் திரும்புவோம். எந்த அளவுக்கு நம்ம மனம் திரும்புறோமோ அந்த அளவுக்கு மனம் திரும்புதல் கனி நம்ம வாழ்க்கையில ஏற்படும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இதெல்லாம் இதுல நம்ம வளரும்படிக்கு.